நான் இப்போது என்னுடைய சத் சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையின் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காரர் சமாதியில் சேந்தனருமை காக்கவே, சமாதியில் சேந்தனருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தை இன்று உலகளாவிய முறையில் நாங்கள் தீபாவளியை கொண்டாடுகின்றோம். அந்த தீபாவளிக்கும் கிரியா யோகத்திற்கும் இருக்கும் தொடர்பினை பற்றியும் இன்று இந்தியா நேரப்படி இந்தியாவில் ஞானி மைகண்டாருடைய குரு பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. அவரை பற்றிய சிறு தகவல்களையும் சேர்த்து இன்றைய சத்சங்கத்தில் பார்ப்போம். முதலாவதாக தீபாவளி, அதை நாங்கள் கிரியா யோகத்தில் பாபாஜி அவர்கள் தீபாவளி என்று எங்களுடைய உலக மக்களால் கொண்டாடப்படும் அந்த நிகழ்வை கிரியா சாதகர்களுக்கு தீப ஒளி என்று சொல்லுகின்றார். ஏன் அதை அவர் தீப ஒளி என்று சொல்கின்றார் என்றால், கிரியா சாதகர்கள் உடைய நான்கு முக்கியமான விடயங்களில் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியில் தொண்டு என்றதற்குரிய விழாவாக அவர் இதை பார்க்கின்றார். அதாவது நாங்கள் ஏழைகளுக்கு இந்த நாளில் உதவி செய்ய வேண்டும், எந்த நாளிலுமே உதவி செய்ய வேண்டும், முக்கியமாக இந்த நாளில் அவர்களுக்கு நாங்கள் முடிந்தளவு உதவி செய்ய வேண்டும் என்று பாபாஜியினுடைய வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. வாய்ஸ் ஆஃப் பாபாஜி புத்தகத்தில், பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்தில், அதை நீங்கள் செய்யும் போது ஏழைகளுக்கு செய்யும் சேவை தீப ஒளியாக உங்களுக்கு விளங்கும் என்பது பாபாஜியின் கூற்று. அதே நேரம் பண்டிகையாக கொண்டாடும் போது அது தீபாவளியாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். அவருடைய புத்தகத்தில் அவர் நீலகண்டன் அவர்களை இந்த தீபாவளியை பற்றி ஐந்து பக்கங்கள் எழுதச் சொல்கின்றார், எழுதியிருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் இப்போது வாசித்து பார்ப்பதற்கு நேரமில்லை, ஆனால் தெய்வீய குரல் புத்தகத்தில் அந்த ஐந்து பக்கங்களில் இந்த தீபாவளியை பற்றிய செய்திகள் இருக்கின்றது, என்னென்று இந்த தீபாவளி தினம் வந்ததென்று. ஆனால் கிரியா சாதகர்களே, இந்த தீபாவளி தினம் தீப ஒளியாக நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களை இருளிலிருந்து ஒளிக்கு எடுத்து செல்லும் தினமாக பார்க்க வேண்டும். பாபாஜியின் நான்கு முக்கியமான விடயங்களில் தொண்டை வைத்து நாங்கள் இந்த தினத்தை பார்க்க வேண்டும் என்று பாபாஜியின் வேண்டுகோள் அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட இன்னுமொரு அற்புதமான செய்தி, இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வரப்பட்ட கிரியா யோகம் ஜோகி ராமையா அவர்களுக்கு 1952 பாபாஜியால் கொடுக்கப்பட்டது. அதே ஆண்டு அவர் பல தடவைகள் இந்தியாவில் நீலகண்டன் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் பாபாஜி என்று சொன்ன அற்புதமான மூன்று அத்தியாயங்களை கொண்ட புத்தகத்தை அவர் எழுதி முடித்தார். நீலகண்டனை வைத்து, யோகி ராமையா அவர்களையும் வைத்து. அப்படி எழுதி கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் தீபாவளி நாளாகவும் இருந்தது, தீப ஒளி நாளாகவும் இருந்தது. அந்த நாளில் தான் அவர் தன்னுடைய உலக தலைமை சங்கம், கிரியா யோகா தலைமை சங்கத்தை சாந்தோம் என்ற இடத்தில் சென்னையில் ஆரம்பித்து வைத்தார் பாபாஜி. அந்த சங்கம் ஆரம்பித்த போது அந்த சங்கத்திற்கு ஆச்சாரியராக நீலகண்டன் அவர்களையும், அந்த சங்கத்தின் தலைவராக யோகி ராமையா அவர்களையும் அவர் நியமனம் செய்தார். யோகி ராமையா அவர்களின் மனைவியார் அன்னை ஸ்தானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே இந்த நாளில்தான் எங்களுடைய கிரியா யோகா தலைமைச் சங்கம் ஆரம்பமானது. 1952 தீபாவளி நடந்த நாள் அக்டோபர் 17 ஆனால் இன்று நவம்பர் 3 ஓ 4 ஆகவே அந்த வருடத்தில் தீபாவளி தினத்தில்தான் எங்களுடைய சங்கத்தின் தலைமையகம் துறக்கப்பட்டதும் ஒரு சிறப்பு செய்தி கிரியா சாதகர்களுக்கு. அதைவிட அவர் 5 நீலகண்டனை கொண்டு தீபாவளியை பற்றி எழுதியிருந்தாலும் அவருடைய உரையாடல் ஒரு பக்கத்தில் இருக்கின்றது. அந்த நாளும் அந்த நாளுக்கு முதலும் நடைபெற்ற உரையாடல் அவருக்கும் நீலகண்டனுக்கும் இடையில், அதை மாத்திரம் இன்று நினைவு கூறுவோம் கிரியா சாதகர்களுக்கு. அது 160-161 பக்கத்தில் உள்ளது. அதை இருப்பதை நாம் வாசிக்கின்றேன். 1952 அக்டோபர் 16 அங்கீகாரம் கிடைத்தது. அன்று இரவு பாபாஜி நீலகண்டன் முன் தோன்றி, 3 நான் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, ஆனால் உன்னிடம் முக்கியமான ஒன்றை சொல்ல வேண்டும் என்றார். நீலகண்டன் கேட்டார், குருதேவா, நீங்கள் எப்பொழுதும் வரலாம், நாங்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பாபாஜி, ஓம், உன் மறுபாதியை நாளைய தினம் 17 அக்டோபர் சங்கத்திற்காக விதைகளை ஊன்றச் சொல். இதன் கூட்டு எண் 8. 8 என்பது அஷ்டசித்தி, அஷ்டலக்ஷ்மி, அஷ்டதிக்கு பாலகர்கள், இப்படிப்பட்ட பல 8. எனவே சத்சங்கம் நாளை தொடங்கலாம். நண்பகல் பன்னிரண்டு முதல் பிற்பகல் 3 வரைக்குள் அது தொடங்கப்பட வேண்டும். நீங்கள் இருவரும் ஒரு நோட்டு புத்தகத்தில் கையெழுத்திடுங்கள். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் அவர் 3 கையெழுத்திடட்டும். அப்போது நீங்கள் வேகமாக கடமையாற்ற வேண்டும் என்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லி மறைந்தார். சந்தித்த அடுத்த நாள் காலை ஒரு குரல் பேசியது, மற்ற வெளியீடுகளின் செய்திகளை இன்று அறிவித்து விடுங்கள், மற்ற நூல்களை எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் என்று அந்த குரல் கேட்டது. நீலகண்டன் அதற்கு, கையில் இருக்கும் வேலையை வெறுக்காமல் அந்த வேலையை ஒப்புக்கொள்கின்றேன், கண்ணுக்கு தெரியாமல் எனக்கு தொந்தரவு கொடுக்கும் நீ யார் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த குரல், எனவே என்னை பேய் என்கின்றாயா என்று பாபாஜியின் குரல் கேட்கின்றது. பேச்சு முடிந்தது. பாபாஜியின் செய்தியை சாந்தோமிற்கு எடுத்து சென்றார் நீலகண்டன். தீபாவளி அன்று கிரியா பாபா சங்கத்தின் அடிக்கல் நாட்டப்பெற்றது. பாபாஜியின் உபதேசங்கள் மக்களிடம் பரப்புவதே சங்கத்தின் நோக்கம். அக்டோபர் 17 தீபாவளி அன்று பிற்பகல் 2 சங்கம் தொடக்கப்பட்டது. கிரியா பாபாஜியின் ஆனந்த மறையை பரப்புவதற்கே சங்கத்தின் நோக்கம். எனவே தலைவர் எஸ்ஏ ராமையா கையெழுத்து போட்டார். ஆச்சாரியார் வி நீலகண்டன் கையெழுத்து போட்டார். அன்று விடியற்காலை சத்குரு அவசரமாக காட்சி கொடுத்தார். பாபாஜி சொல்கின்றார், தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும், உமக்கு ஓய்வு கொடுக்க நினைத்தேன், ஆனால் இன்று மங்கள நாள், எனவே நான் வரும்படி நேரிட்டது. இன்று தீபாவளி, மரணத்தின் மரணம் என்ற நூலை தொடங்கு. முதல் அதிகாரம் முழுவதும் தீபாவளியின் முக்கியத்துவம் பற்றி எழுத வேண்டும். கிரியா சாதகர்களே சாதனை எப்படி கொண்டாட வேண்டும், ஸ்ரீயா கிரியா சாதகர்கள் எப்படி இதனை கொண்டாட வேண்டும் என்பது பற்றியும் எழுது. அவரது ஆணை ஏற்கப்பட்டது. 5 பக்கங்கள் எழுதப்பட்டன. இதுதான் அந்தன்று பாபாஜிக்கும், அதன் முதல் நாள் இரவு பாபாஜிக்கும் நீலகண்டனுக்கும் ஜோகி ராமையாவுக்கும் இடையில் நடந்த தகவல். அத்துடன் அந்த சாந்தோமில் அந்த சங்கம் துறக்கப்பட்டது. ஆகவே இப்படியான கிரியா யோக யோகிகள் யோகத்திற்கும் சாதகர்கள் எல்லோரும் இந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும். அந்த கொண்டாட்டம் இனிப்புகளை சாப்பிட்டு உணவுகளை சாப்பிட்டு செய்யும் கொண்டாட்டமாக இல்லாமல் அது தீபாவளி. பாபாஜியின் வேண்டுகோள், அது தீப ஒளி நாளாக சாதகர்கள் பின்பற்றப்ப வேண்டும். ஏழைகளுக்கு அந்த நாளில் தானம் ஓ உதவி செய்ய வேண்டும். அதிலிருந்து தீப ஒளியை அவர்கள் காண வேண்டும் ஏழைகளிலிருந்து என்பது அவருடைய செய்தி எங்களுடைய சாதகர்களுக்கு. அதுதான் இன்றைய தீபாவளியின் செய்தி எங்களுடைய கிரியா யோகா சாதகர்களுக்கு. அடுத்ததாக இன்றைய தினம், அதாவது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, எங்களுக்கு இன்னும் சில மணி நேரம் இருக்கின்றது. இன்று மெய்கண்ட தேவர் என்ற ஞானியின் குரு பூஜை தினம். இவர் யார் என்று விளங்காதவர்கள் கேட்டால், இவர்தான் சைவ சித்தாந்தத்தின் முதலாவது குரு. இவர் இந்த புரசந்தான குரவர் என்று சொல்லப்படும் 4 பேரில் முதன்மையானவர். இவர்தான் இந்த சைவ சித்தாந்தத்துக்குரிய நூலான சிவஞான போதத்தை எழுதினார். இவர் இந்த சைவ சித்தாந்தத்திற்கு ஒரு விடிவெள்ளி என்றும் கூறப்படுகின்றார். ஏனென்றால் இவரை முன்வைத்தே இந்த சைவ சித்தாந்தம் உலகிற்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் அதனுடைய சொல்லு. ஆகவே அவர் இந்த சிவஞான போத நூலை எழுதியிருக்கின்றார். அவருடைய வரலாறை நாங்கள் சிறிது இன்று சிந்திப்போம். அவருடைய அப்பாவின் பெயர் அச்சுத கலப்பாளர். அவர் ஒரு சிவபக்தன். அவருடைய குரு சகல ஆகம பண்டிதர் என்ற பெயருடைய குரு அவருக்கு இருந்தார். ஆனால் அச்சுத கலப்பாளருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகள் இல்லை. அவர்கள் இதை தங்களுடைய குருவாகிய சகல ஆகம பண்டிதர் என்பவரிடம் விண்ணப்பமாக வைத்தார்கள். தங்களுக்கு இவ்வளவு சிவ வழிபாட்டில் இருந்தும் சிவ தொண்டில் இருந்தும் தங்களுக்கு மகப்பேறு இல்லை, அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று. இந்த சகல ஆகம பண்டிதர் என்று அந்த பெயருக்குரிய காரணம் அவருடைய குருவின் பெயருக்குரியது. அவர் எல்லா ஆகம நூல்களையும் நன்றாக படித்தவர். அந்த நேரத்தில் அவர் ஒரு பெரிய ஆகம நூல்களை படித்த பண்டிதராக திகழ்ந்தார். சகல ஆகம பண்டிதர் அவருடைய குருவினுடைய பெயர். அவர் தன்னுடைய படித்த நூல்களிலிருந்து தேவாரங்கள் அடங்கிய ஒரு நூலை எடுத்து அதற்கு கயிறு வைக்கும் முறை என்று சொல்வார்கள். கயிறு வைத்து ஒரு பக்கத்தை எடுப்பார்களாம் அந்த காலத்தில். அந்த பக்கத்தில் என்ன இருக்கின்றது என்றது அவர்களுடைய சேவையாக அந்த சகல ஆகம பண்டிதர் மற்றவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார். அந்த பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை படித்து, அதே போல் இவருக்கு அந்த தேவார பதியம் இருக்கிற புத்தகத்தில் அந்த பக்கத்தை எடுத்தபோது அந்த பக்கத்தில் திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் எழுதிய அவருடைய ஒரு தேவாரம் அது தெரியப்பட்டது. அது திருவெண்காட்டு இறைவனை முன்வைத்து எழுதிய தேவாரம். அந்த தேவாரம் தான் அவருக்குரிய கேள்விக்குரிய பதிலாக சகல ஆகம பண்டிதருக்கு அந்தன்று கிடைத்தது. அவர் அந்த தேவாரத்தை பாடி அச்சுத கலப்பாளருக்கும் அவருடைய மனைவிக்கும், இதுதான் இறைவன் தந்த செய்தி, நீங்கள் இருவரும் திருவெண்காடு இறை கோயிலுக்கு சென்று அங்கு 3 குளங்கள் இருக்கின்றது, அந்த 3 குளங்களிலும் நீங்கள் இருவரும் மூழ்கி அந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். 48 நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு, அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. உங்களுக்குரிய பிள்ளைப்பேறு அங்கு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பினார். இவர்கள் அதே போல் அங்கு சென்று அந்த குளத்தில் 3 முறை ஒவ்வொரு நாளும் மூழ்கி அதற்கு மேலாக அங்கு தங்களுடைய பூஜைகள் சாதனைகளை செய்தார்கள். 48வது நாள் முடிவுற்றதும் அந்த 48வது நாள் இரவு அங்கு இருக்கும் அந்த கோயிலில் இருக்கும் பெருமான் பெரம்பொருள், அவருடைய பெயர் சுவேதன பெருமாள், சிவனின் பெயர். இவர் அச்சுத கலப்பாளருடைய கனவில் தோன்றி, உனக்கு நீ சரியாக அந்த 48 நாள் உன்னுடைய குரு சொன்னது போல் நீ அதை அந்த பிரார்த்தனையை செய்தபடியால் உனக்கு மகப்பேறு உண்டு, உனக்கு திருஞான சம்பந்தர் போல ஒரு குழந்தை கிடைக்கும், ஞான குழந்தை என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அதன் பிறகுதான் அவர்களுக்கு இந்த குழந்தை பிறக்கின்றது. இந்த குழந்தைக்கு சுவேதன பெருமாள் என்று அந்த இறைவனின் பெயரையே அவர்கள் சூட்டுகின்றார்கள். அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது. அந்த குழந்தைக்கு 2 வயது வரும்போது அந்த குழந்தையின் மாமனார் அந்த குழந்தையை திருவெண்ணை நல்லூர் என்ற ஆலயத்திற்கு கூட்டி செல்கின்றார். தன்னுடைய இடமாகிய திருவெண்ணை நல்லூர், அங்கு அவர் சென்றபோது மாமனுடன் இருந்தபோது அந்த வழியால் அகசந்தான குறவர் நால்வரில் ஒருவரான பரம்சோதி முனிவர் கைலாயத்திலிருந்து குற்றாலத்திற்கு பொதிய மலைக்கு அகசியரை காண்பதற்காக வான்வழியாக வந்து கொண்டிருந்ததாகவும், அவர் இந்த தெய்வீய குழந்தை திருவெண்ணை நல்லூர் நிலத்தில் விளையாடிக் கொண்டிருந்ததை கண்டுவிட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியால் இது ஒரு ஞான குழந்தை என்பதை அறிந்து கீழே இறங்கி அந்த பிள்ளைக்கு தீட்சை கொடுத்து, ஞான தீட்சை கொடுத்து சிவஞான போதத்தை காதில் ஓதினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது வரலாற்று. ஆகவே அந்த குழந்தை 2 வயதில் ஞானம் பெற்றது. அந்த ஞான அறிவை வைத்து, அந்த சிவஞான போத ஞான அறிவை வைத்துத்தான் அந்த குழந்தை இந்த சிவஞான போதம் என்ற பெரிய நூலை எழுதியது. இதில் நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த ஞான குழந்தையை பற்றி, இந்த ஞான குழந்தை 2 வயதிலேயே பாட்டு பாட துவங்கிவிட்டது. திருஞான சம்பந்தர் 3 வயதில் ஞானம் பெற்று பாடத் தொடங்கினார். வள்ளலார் 12 வயதில் ஞானம் பெற்று தன்னுடைய பாடலை பாடத் துவங்கினார் என்று இங்கு குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர் இப்படி பாடத் தொடங்கி கொண்டிருக்கும் போது அந்த நேரம் அந்த சகல ஆகம பண்டிதர், அவருடைய மிகண்டாருடைய அப்பாவுடைய குரு அந்த இடத்திற்கு வந்தபோது, அந்த நகரத்திற்கு, ஒரு பிள்ளை இப்படி ஆன்ம பேச்சுக்கள் பேசிக்கொண்டு ஒரு சிறு பிள்ளை இருப்பதை அவர் அறிந்தார். அவரை கண்டவுடன் அந்த நாட்டு அந்த கிராம மக்கள் எல்லோரும் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தினர். மிக அவர் சகல ஆகம பண்டிதர். ஆனால் இந்த குழந்தை மட்டும் தன்னுடைய பிரசங்கத்தை செய்து கொண்டே இருந்தது. மற்றவர்கள் எல்லோரும் எழுந்து போய் அவருக்கு வணக்கம் தெரிவித்து வந்தார்கள். உடனே அவர் வந்து இந்த குழந்தையிடம், நீ எனக்கு வந்து வணக்கம் செலுத்தவில்லை, ஆகவே நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீ அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கேட்டாராம். ஆணவ மலத்திற்கு உன்னால் சொல்லக்கூடிய பதில் என்ன என்று இந்த குழந்தையை கேட்டிருக்கின்றார் மைகண்டாரை 2 வயதில். அதற்கு அவர் தன்னுடைய கையை அவரை நோக்கியே சுட்டி காட்டி, இதுதான் ஆணவ மலம் என்று சொன்னாராம். அதாவது அவரே ஆணவத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர் தன்னுடைய ஆணவத்தை இழந்து குழந்தையின் காலில் விழுந்து தன்னை சீஷியனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆகவே மெய்கண்டாரும் அவரை தன்னுடைய சீடராக ஏற்று, அவருடைய பெயர்தான் அருள் நந்தி சிவம். அவர்தான் புறச்சந்தான குறவர்களில் 2வது இடத்தில் இருப்பவர். மெய்கண்டார் 1வது, அருள் நந்தி சிவம் 2வது, மறைஞான சம்பந்தர் என்பவர் 3வது குறவர், 4வது குறவர் உமாபதி சிவம். இந்த நால்வரும் தான் இந்த சைவ சித்தாந்தத்தை பல நூல்களில் எழுதியது. அதில் முதன்மை குறவரான மெய்கண்டாருடையதுதான் சைவ சித்தாந்தத்தின் மிகப்பெரிய அடி நூல் ஆக கருதப்படுகின்றது சிவஞான போதம். இப்படியான மகா ஞானியின் குரு பூஜைதான் நாளை கொண்டாடப்படுகின்றது. 4ஆம் தேதி இந்தியாவில் கொண்டாட தொடங்கிவிட்டார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய கிரியா யோகம், சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோகம், சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து ஆகவே எங்களுடைய சாதனையில் கூட நாங்கள் மெய்கண்டாரை நாளை சிந்திக்கலாம், சாதனையில் வைக்கலாம். நாங்கள் சைவ சித்தாந்தத்திலிருந்து பல கருத்துக்களை எடுத்து எங்களுடைய சாதனையை கூட்டிக் கொண்டு போவதால் அவரை நாங்கள் நாளைக்கு வணங்கலாம். யோக முறையில், தியானத்தில். இதுதான் அவருடைய கதை. ஆகவே இன்று இந்த நாளில் இந்த சிவஞான போதத்தை எங்களுக்கு தந்த மெய்கண்டாரை பற்றியும் நாங்கள் பார்த்து, அதற்கு மேலாக இன்றைய தினத்தில் தீபாவளியை பற்றியும் கிரியா பாபாஜியின் செய்திகளையும் பார்த்தோம். ஆகவே சாதகர்களே, நாளை உங்களுக்கு ரெண்டு விடயங்கள் கனடாவில் இருப்பவர்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு ஏற்கனவே இன்று தொடங்கிவிட்டது. அதாவது 4ஆம் தேதி தீபாவளி திருநாளும் மெய்கண்டாருடைய குரு பூஜை ஒரே தினத்தில் அமைந்திருக்கின்றது. பாபாஜி சொன்னபடி உங்களுடைய சாதனையை தீபாவளி அன்று நீங்கள் செய்யுங்கள் முடிந்தளவு. அதேபோல் மெய்கண்டார் அருளிய சிவஞான போதத்தை பற்றி அதிலிருந்து பல தகவல்களை எங்களுடைய சாதனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவரையும் உங்களுடைய தியானத்தில் கொண்டு வாருங்கள். அவர்களுடைய அருளை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு உங்களை கூட்டி செல்கின்றேன். பாபாஜியுடன் விடை காணுவதற்கு ஓம் கிரியா பாபாஜி நமோ.